بسم الله الرحمن الرحيم.
سبيل الدموع سبيل مريح، تلا أدا يا صاحي كي تستريح، وبث الدعاء الخفي الصريح، يسعك القضاء الرحيم الفسيح. سبيل الدموع سبيل مريح، فلا هدى يا صاحي كي تستريح.
وعلى آله وصحبه أجمعين وسلم تسليما كثيرا إلى يوم الدين، أما بعد. அளவச்ச அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவுக்கு எல்லா புகழும் சலவாத்தும் சலாமும் அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை நிறைய பின்பற்றி வாழக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாவினுடைய பேரருளால் நாம் இந்த இடத்திலே அல்லாவினுடைய மாளிகையிலே மார்க்க விளக்கங்களை பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தின் அடிப்படையிலே குழுமியிருக்கின்றோம். ராபிதத்து அஹ்லி சுன்னா என்று சொல்லப்படக்கூடிய இந்த நெறிப்படுத்தப்பட்ட முறையான வழிகாட்டலின் கீழ் இயங்குகின்ற துறை சார்ந்த மார்க்க கல்வியில் தடம் பதித்த தாடி நனைத்த உலமாக்களின் வழிகாட்டலின் கீழ் இயங்குகின்ற இந்த அமைப்பின் முக்கியமான ஒரு மாநாட்டிலே நாம் எல்லோரும் கலந்து கொண்டிருக்கின்றோம். இப்படியான ஒரு நல்ல சந்தர்ப்பத்திலே, நல்ல வாய்ப்பிலே நாம் சொல்லியிருக்கக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவின் கொள்கையின் உண்மையான அர்த்தம் என்ன, அதற்கு வழங்கப்படுகின்ற தவறான சிந்தனை போக்குகள் என்ன என்பது சம்பந்தமாக ஒரு சில செய்திகளை இந்த இடத்திலே பகிர்ந்து கொள்ளலாம் என ஆசைப்படுகின்றேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது இது எமது ஈமானை தீர்மானிக்கக்கூடிய வார்த்தையாகும். இஸ்லாத்தின் ஆணிவேராகும். இம்மையின் வெற்றிக்கு வழிகோலக்கூடிய மிக பிரதானமான ஒன்றாகும். நாளை மறுமையிலே இதன் அடிப்படையிலேதான் ஒரு மனிதனுடைய வெற்றி அமையப் போகின்றது. இதை சொன்னால்தான் ஒருவர் இஸ்லாத்துக்குள் வர முடியும். இதை ஏற்றால்தான் அவருடைய எல்லா வணக்கங்களும் ஏற்றுக்கொள்ளப்படும். மொத்த மார்க்கமுமே இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த நான்கு சொற்களுக்குள் தான் இருக்கின்றன. எல்லா இறைத்தூதர்களும் எல்லா வேதங்களும் முதன் முதலாக அந்த சமுதாயத்துக்கு எதை சொல்லும் என்றால், எதை வலியுறுத்தும் என்றால் இந்த லா இலாஹ இல்லல்லாஹை தான். ஆகவே நாலு சொல் லா இலாஹ இல்லா அல்லாஹ், இந்த குறுகிய வார்த்தைகளுக்காகத்தான் இவ்வளவு இறைத்தூதர்களும் வேதங்களும் இவ்வளவு யுத்தங்களும் உயிர் தியாகங்களும் எல்லாமே மனித வரலாற்றிலே நடைபெற்று முடிந்துள்ளது என்றால், அப்ப அந்த கலிமா அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அது சாதாரணமான ஒன்றல்ல, அது மிக ஆழமான ஒரு கொள்கையை அர்த்தத்தை சொல்கிறது என்பது எமக்கு எல்லோருக்கும் இந்த விஷயங்களை வைத்து பார்க்கின்ற போது புலப்படுகிறது. ஆகவேதான் இந்த சிறிய குறுகிய இந்த வார்த்தையை கொண்ட கலிமா இதற்கு இஸ்லாமிய மார்க்கத்திலே சொல்லப்பட்ட சிறப்புகளை பார்த்தால் அது மிக மிக உயர்ந்த உன்னதமான மிக பிரமாண்டமான சிறப்புகள் சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். உதாரணமாக அல்லாஹு தஆலா சூரா இப்ராஹிம் எனும் அத்தியாயத்திலே 24வது வசனத்திலே இந்த கலிமாவை மையப்படுத்தி ஒரு உதாரணத்தை சொல்லியிருக்கிறான். ضرب الله مثلا كلمة طيبة كلمة طيبة என்று சொல்லப்படக்கூடிய இந்த கலிமாவுக்கு அல்லாஹ் ஒரு உதாரணத்தை இதோ சொல்கிறான். இந்த கலிமாவுக்கு என்ன உதாரணம்? கஷஜரத்தின் தையீபத்தின், அது ஒரு நல்ல கலிமா தையீப, அதற்கு ஒரு நல்ல தையீபான ஒரு மரத்தை உதாரணமாக அல்லாஹ் சொல்கிறான். லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமா தையீப, அது ஒரு நல்ல வார்த்தை, தூய வார்த்தை, அதற்கு ஒரு நல்ல மரம் உதாரணம் என்று குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். அது என்ன மரம்? அதை அறிஞர்கள் சொல்லுகின்ற போது அந்த மரம் ஈச்ச மரம் தான் என்று சொல்கிறார்கள். அந்த மரம் எப்படிப்பட்டது என்று அல்லாஹ் சொல்லுகின்ற போது அஸ்லுஹா தாபிதுன், அதனுடைய அடி வேர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது, பலமாக இருக்கிறது, உறுதியாக இருக்கிறது. அதனுடைய கிளைகள், அதனுடைய கனிகள், அதனுடைய ஏனைய இலைகள் எல்லாம் வானை நோக்கி உயர்ந்து பறந்திருக்கிறது. இதுதான் இந்த கலிமாவுக்கு உதாரணமாகும். ஈச்சமரம் மிக உறுதியானது, இலகுவாக அசைக்க முடியாது. வேர் உறுதியானது, அடி உறுதியானது, அதனுடைய பழங்களும் மிக உறுதியானது, நல்ல சத்துள்ளது. அதனுடைய கிளைகளும், கிளைகள் என்றால் அதனுடைய ஓலைகளும் மிக உறுதியானது, இலகுவில் விழுந்து விடாது, மரம் செத்தாலும் விழாது, அவ்வளவு உறுதியானது. இதே போலதான் இந்த கலிமா உள்ளத்தில் உறுதியாக இருக்க வேண்டும், அது வாழ்க்கையில் கனி தர வேண்டும், கிளை விட்டு பார்ப்பதற்கு அழகாக இருக்க வேண்டும். இதுதான் உண்மையான கலிமாவுக்கு உதாரணமாகும் என்று அல்லாஹ் இந்த அத்தியாயத்திலே நமக்கு சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். அதே போல முஸ்னத் அஹ்மதிலே இடம் பெற்றுள்ள ஒரு செய்தி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். நாளை மறுமையிலே இந்த கலிமாவினுடைய பவர், அதனுடைய சக்தி, அதனுடைய அந்தஸ்து அல்லாவிடம் எந்த அளவுக்கு இருக்கும், இதை ஒரு உதாரணத்தின் மூலம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தி இருக்கிறார். என்ன உதாரணம்? அந்த ஹதீதுக்கு ஹதீதுல் பிதாக்காண்டு தான் சொல்லுவார்கள். பிதாக்காண்டு சொன்னால் காடு, ஒரு துண்டு, ஒருவரை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு காடுக்கு சொல்வது பிதாக்கா. அந்த செய்தி என்றுதான் அந்த ஹதீதுக்கே பெயர் வழங்கப்படுகிறது, ஹதீதுல் பிதாக்கா. ஒரு மனிதர் வருவார், 99 ஏடுகள் அவர் பற்றிய எல்லா செய்திகளும் அங்கு விரித்து காட்டப்படும். அல்லாஹு தஆலா கேட்பான், அடியானே உனக்கு வெற்றி பெறுவதற்கு வழி உண்டா? இவ்வளவு ஏடுகளும் விரிக்கப்பட்டதன் பின்னால் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை, அவ்வளவு பாவங்கள் இருக்கின்றன. இப்ப அல்லாஹு தஆலா சொல்லுவான், இல்லை, உன்னை காப்பாற்ற ஒரே ஒரு விஷயம் இருக்கிறது. அல்லாஹு தஆலா ஒரு சிஜில்லை, ஒரு கேட்டை விரிப்பான், அங்கு அவர் சொன்ன கலிமா அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப நாளை மறுமையில் அமல்கள் தானே நெருக்கப்படுவது, அது அவருக்கு விரிக்கப்படும். இரண்டையும் அல்லாஹு தஆலா நிரூபான், அவருடைய 99 பாவகாரியங்களை கொண்ட ஏடையும் ஒரு தட்டிலும், அவர் சொல்லியிருந்த அந்த கலிமா அதை ஒரு கட்டிலும் வைத்து நிறுத்து காட்டுவான். இந்த ஒரு கலிமா, அந்த ஒரு ஏடு எந்த அளவுக்கு பாரிக்கும் என்றால், கலிக்கும் என்றால், பாரமாக இருக்கும் என்றால், அதை வைத்தவுடன் 99 அந்த சிஜில்லாத்துகளும் ஏடுகளும் பறந்துவிடும். அவ்வளவு சக்தி வாய்ந்ததாக அந்த கலிமா இருக்கும், அவன் வெற்றியாளனாக மாறிவிடுவான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கலிமாவின் சக்தியை சொல்லும் போது இப்படியான உதாரணங்களை சொல்லியிருக்கிறார். அப்ப எனவே நாம் சொல்லியிருக்கக்கூடிய இந்த கலிமா அல்லாஹ்விடத்திலே மிக சக்தி வாய்ந்தது, மிகவும் பெருமதியானது. ஆனால் அந்த பெருமதி எப்போது வரும் என்றால், முறையாக அந்த கலிமாவை நாம் சொல்லியிருந்தால், சரியாக நாம் சொல்லியிருந்தால், முறையான அர்த்தத்தை புரிந்து சொல்லியிருந்தால், அது என்ன அர்த்தத்தை சொல்கிறது என்று அறிந்து அதை உரிய முறையில் வாழ்க்கையில் பாதுகாத்திருந்தால், நிச்சயம் அந்த கலிமா நம்மளை நாளை மறுமையிலே பாதுகாக்கும். ஆனால் நிறைய பேர் இந்த கலிமாவை சொல்லியிருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு அர்த்தம் தெரியாது. என்ன அர்த்தத்தில் இது சொல்லப்படுகிறது என்பது தெரியாது. இப்ப நாம பார்ப்போம், அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்கிறான், சூரத் முஹம்மத் அத்தியாயத்திலே 19 வசனத்திலே சொல்கிறான், நபியே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அன்னஹு உண்மையாக லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு உரிய நாயன், வணங்குவதற்கு தகுதியான நாயன் அல்லாஹு தாலாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று நபியே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள் என்று நபிக்கு அல்லாஹு தாலா கட்டளையிட்டு இருக்கிறான். லா இலாஹா இல்லல்லாஹ்வை புரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், இது அல்லாஹ்வினுடைய கட்டளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. எந்த நபி லா இலாஹா இல்லல்லாஹ்வை போதிக்க வந்தார்களோ அவர்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வினால் கட்டளையிடப்படுகிறார்கள், நீங்கள் இந்த லா இலாஹா இல்லல்லாஹ்வை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அந்த புரிதல் அவசியம். எனவேதான் இமாம் புகாரி இந்த குர்ஆன் வசனத்தை என்ன செய்திருக்கிறார்கள், சஹீஹுல் புகாரியிலே கொண்டு வந்து எப்படி தலைப்பு போட்டார்கள் என்றால், பாபு அல் இல்ம் கபல் அல் கவுலி வல் அமல், சொல்வதற்கும் செய்வதற்கும் முன்னால அதை சரியாக அறிந்து வைத்திருக்க வேண்டும், தெரிந்து வைத்திருக்க வேண்டும், அதனுடைய தெளிவு உங்களிடம் இருக்க வேண்டும், அதற்கு பிறகுதான் அதை நீங்கள் அமுல்படுத்த வேண்டும், மார்க்கத்தில் தெளிவு இருக்க வேண்டும் என்பது இந்த வசனம் சொல்லக்கூடிய அர்த்தமாகும். ஆகவேதான் மதிப்புக்குரியவர்களே, நபிக்கு கட்டளை லா இலாஹா இல்லல்லாஹ்வை முறையாக புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே நாம் முறையாக புரிந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நிறைய பேர் சொல்லியிருக்கிறார்கள், அர்த்தத்தை புரிந்திருந்தால் நிறைய தவறுகளில் அவர்கள் விழுந்திருக்க மாட்டார்கள், ஆனால் அர்த்தம் தெரியவில்லை. நாம சுருக்கமா பார்ப்போம், இந்த 4 வார்த்தைக்கும் என்ன அர்த்தம். லா இல்லவே இல்லை, கிடையவே கிடையாது, இலாஹ இலாஹ் இலாஹ் எந்த ஒரு இலாகும் கிடையவே கிடையாது. அது என்ன எந்த ஒரு இலாகும், இலாஹ் என்றால் என்ன, இங்கதான் நிறைய பேர் வழி தவறிய இடம் இதுதான். இலாஹ் என்ற சொல்லுக்கு முறையான அர்த்தத்தை புரியவில்லை. நாம் மொழியியலாளர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களுக்கு போய் பார்த்தால், இந்த இலாஹ் என்ற சொல் எங்கிருந்து வருகிறது, எதிலிருந்து அது புறப்படுது சொல்றாங்க ஏராளமான அறிஞர்கள், இமாம் இப்னுல் கையிமில் இருந்து, அதுக்கு முன்னால் இமாம் அஸ்ஸஜ்ஜாஜி, இப்படியானவர்கள் எல்லாம், இப்னுல் ஃபாரிஸ் போன்ற மொழியியலாளர்கள் எல்லாம் எல்லோரும் ஒருமித்து சொல்லக்கூடிய கருத்து என்ன என்றால், அலஹ என்ற சொல்லில இருந்து வந்ததுதான் இலஹ். இலஹ் என்பது ஃபியால் என்ற அமைப்பை அதை ஒத்த சொல்லாக இருக்கிறது. அது மஃஊல் என்ற அந்த பதத்தின் அர்த்தத்தை அது கொடுக்கும். இலஹ் என்றால் அர்த்தம் என்ன என்றால் மஅலூஹ். மஅலூஹ் என்றால் அர்த்தம் என்ன? வணங்கப்படுபவன் என்பது அவனுடைய அர்த்தமா. அலஹ என்றால் வணங்கினான். ஆகவே மஅலூஹ் என்றால் வணங்கப்படுபவன் என்ற அர்த்தம். அப்ப வணங்கப்படுபவர்கள் யாரும் கிடையாது, எவரும் கிடையாது. வணக்கத்திற்கு தகுதியானவர்கள் எவரும் கிடையாது. இல்ல தவிர அல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இந்த பிரபஞ்சத்திலே வணங்க தகுதியானவர்கள் கிடையாது என்று சொல்லக்கூடிய கலிமா தான் லா இலாஹ இல்லல்லா என்று நாம் சொல்லியிருக்கக்கூடிய கலிமா. சிலாக்கள் எப்படி அர்த்தம் சொல்லுவாங்க? அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் கிடையாது. அது உண்மைதான். ஆனால் லா இலாஹ இல்லல்லா அதை சொல்ல வரவில்லை. வேறு கடவுள் கிடையாது, லா இலாஹ இல்லல்லா அதை சொல்ல வரவில்லை. உண்மையான அர்த்தம் என்ன? வணக்கத்திற்கு தகுதியானவன், வணக்கத்தை கொண்டு போய் செலுத்துவதற்கு தகுதியானவன், உரியவன், உரித்தானவன் யாரும் இல்லை. இல்லல்லா அல்லாஹ்வை தவிர. இந்த விஷயத்திலே நாம் எல்லோரும் தெளிவாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. ஏனென்றால் இஸ்லாமிய மார்க்கம் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லும் போது அந்த அர்த்தத்தில் சொல்லல. அப்ப லா இலாஹ என்றால் என்ன அர்த்தம் வெளிப்படும்? வணக்கத்திற்கு தகுதியானவர்கள் எவரும் இல்லை, இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர. இதுல கூட சொல்லுவாங்க ரெண்டு அம்சங்கள் உள்ளன, நஃபி இஸ்பாத் என்று சொல்லி. அரபு மொழியில இதை விட அழுத்தமா சொல்ல முடியாது. அல்லாஹ்தான் வணக்கத்துக்குரியவன், இதை நீங்க சரியா நம்பணும் என்கிறதுக்கு இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை விட வேற எந்த ஒரு முறையும் கிடையாது சொல்றதுக்கு. அவ்வளவு அழுத்தம் திருத்தமாக சொல்லப்பட்ட ஒரு முறைதான் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ எந்த ஒரு வணக்கத்துக்குரிய எவனும் கிடையாது, யாரும் கிடையாது என்று, யாரும் இல்லை என்று சொல்லிட்டு பிறகு ஒருவன் தான் என்று நாம் அதை நிரூபிக்கிறோம். இல்லல்லாஹ் அல்லாஹ் மட்டும்தான். இவ்வளவு அழுத்தமா இந்த கலிமாவை புரிந்தால் யாரும் சிர்க்கில் விட மாட்டார். சொல்லக்கூடிய அந்த அழுத்தமான அர்த்தத்தை புரிந்தால் யாரும் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை அசிங்கப்படுத்த மாட்டார். அவர்களுடைய லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு கலங்கத்தை ஏற்படுத்த மாட்டார்கள். கவனமாக பாதுகாப்பார்கள். மதிப்புக்குரியவர்களே, ஆகவேதான் சிலர்கள் சொல்வார்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் லா ஹாலிக இல்லல்லாஹ். எப்படி? லா ஹாலிக இல்லல்லாஹ், படைப்பாளன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இது லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு உரிய உண்மையான அர்த்தம் கிடையாது. உண்மைதான், படைப்பாளன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது, அது உண்மை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்ல வரவில்லை. அல்லாஹ் தான் உங்களை படைத்திருக்கிறான் என்று சொல்ல வரவில்லை. அவர்கள் சொல்ல வந்ததெல்லாம் வணங்குறதுக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அதைத்தான் சொல்ல வந்தார்கள். உங்களை படைச்சவன் அல்லாஹ் என்று சொல்ல வரவில்லை. அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அதை நேரடியாக சொல்லாது, உள்ளார்ந்த அர்த்தமாக அதை எடுத்துக்கொள்ளலாமே தவிர வெளிப்படையாக பழிச்சன எடுத்த உடனே புரிகிறதுக்கு சொல்ற அர்த்தம் என்ன? வணங்குறதுக்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான். இந்த படைப்பாளன் சொல்லிக்கிட்டு அதுக்குள்ள எல்லாரும் வந்துருவாங்க. படைக்கிறவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றால் நிறைய பேர் இஸ்லாத்துல ஓட்டத்துக்குள்ள வந்துருவாங்க, நிறைய பேர் அதை ஏத்துக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த மக்காவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்தை சொல்றதுக்கு முன்னாலேயே மக்காவாசிகளுக்கு அல்லாஹ்வை தெரியும், மக்காவாசிகளுக்கு அல்லாஹ்வை தெரியும். தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையின் பெயர் என்ன? அப்துல்லா, முஸ்லிம் பேர். எப்படி அப்துல்லான் அவர்களுக்கு தெரிந்தது? அல்லாஹ்வின் அடியான் என்று பெயர் வைத்திருந்தார். ஆகவே அவர்களுக்கு அல்லாஹ்வை தெரியும், இஸ்லாம் வாரத்துக்கு முன்னாலேயே தெரியும். ஆனால் அல்லாஹ் தான் படைப்பான் என்றும் தெரியும், அவன்தான் பாதுகாப்பான் என்றும் தெரியும், அவன்தான் துஆவுக்கு பதில் தருவான் என்பதும் தெரியும். ஆகவேதான் சில சந்தர்ப்பங்களிலே அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். அதையும் குர்ஆன் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. இஸ்லாத்துக்கு வரல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் வரல, ஆனால் சில வேளைகளில் அல்லாஹ்விடம் துஆ செய்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ்வை தெரியும். ஆகவே இப்படிப்பட்டவர்களுக்கு நபி அவங்க லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொன்ன போது படைக்கிறவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்ல தேவை, பாதுகாக்கிறவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்ல தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கு அது தெரியும், அவங்க அதை நம்பி இருந்தார்கள், ஏற்றுக்கொண்டிருந்தார்கள், நடைமுறையில் இருக்குது. பிரச்சனை வந்திருக்காது, வெட்டுக்குத்து வந்திருக்காது, உயிர் தியாகங்கள் வந்திருக்காது. அவர்கள் லா இலாஹா இல்லல்லாஹ்வை சரியாக புரிந்தார்கள். ஆகவேதான் பிரச்சனை, சொன்ன உடனே பிரச்சனை. என்ன? வணக்கத்தில் கைய வைக்காரு. இந்த கலிமா வணக்கத்தில் கைய வைக்குது. வணங்குறதுக்கு அல்லாஹ் மட்டும்தான் என்று சொல்லுது. நாங்க எங்க கடவுளை எல்லாம் சேர்த்துக்கிட்டு தான் வணங்குவோம், எங்க கடவுளை எல்லாம் தூக்கி வீசி விட்டு அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குற விஷயத்துக்கு உடன்பட மாட்டோம். ஆகவேதான் பிரச்சனை வருது. நாம் எல்லோரும் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் கொள்கையில் கலிமாவில் ஆடி போய்விடுவோம். ஆகவேதான் இவ்வளவு ஆழமான அர்த்தமுள்ள, அழுத்தமான அர்த்தமுள்ள இந்த கலிமாவை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான், மார்க்க போதகர்கள் தான், உலமாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தான். பாருங்கள், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு எதிரான சிந்தனைகளையும் சொல்லிக்கொண்டு போதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். காரணம், வரலாறை நபியவங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன முறையை என்ன நோக்கத்தில் சொன்னார்கள், அர்த்தத்தில் சொன்னார்கள் என்ற அர்த்தத்தை புரியவில்லை. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹு தஆலா நிறைய இடங்களிலே அந்த மக்காவாசிகளுடைய நிலைமையை பற்றி சொல்லியிருக்கிறான். வஇதா மஸ்ஸகுமுத்துர் ஃபில் பஹ்ரி வல்ல மன் தத்உன இல்லா இய்யா ஃபலம்மா நஜாக்கும் இலல் பர்ரி அஅரல்கும் وكان الانسان كفورا. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. மக்கா வாசிகளை பற்றி அல்லாஹ் இந்த வசனத்திலே நமக்கு ஒரு உண்மையை சொல்லி இருக்கிறார். என்ன உண்மை அது? மக்கா வாசிகளே, நபி அவங்களை எதிர்க்கிற மக்களே, அவங்களை ஊற விட்டும் துரத்த விரும்புகின்ற மக்களே, உங்களுக்கு கடலில் பிரயாணம் செய்யக்கூடிய வேளையில் ஒரு துன்பம் நேர்ந்தால், கஷ்டம் வந்தால், உங்க கடவுளை எல்லாம் மறந்துட்டு அல்லாஹ்வைத்தானே நீங்கள் அழைக்கிறீர்கள், கூப்பிடுகிறீர்கள். அல்லாஹு தஆலா அவனுடைய நாட்ட பிரகாரம் நீங்க ஷிர்கில இருந்தாலும் குஃப்ருல இருந்தாலும் அவன் உங்களுடைய அந்த பிரார்த்தனையை ஏற்று உங்களை கரையில் காப்பாற்றி கொண்டு வருகிறான். ஆனால் கரைக்கு வந்ததன் பின்னால் மீண்டும் ஷிர்க்குக்கு போய்விடுகிறீர்கள். உங்களை காப்பாற்றி எந்த அல்லாஹ்வை நினைச்சு துஆ கேட்டீங்களோ அவனை மறந்துவிட்டு உங்களுடைய தெய்வங்களுடைய வழிக்கு சென்று விடுகிறீர்களே. ரொம்ப பெரிய நன்றி கெட்டவர்களாக மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று அந்த அல்குர்ஆன் வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான். என்னத்தை காட்டுது? கடல்ல ரொம்ப டேஞ்சரான நேரத்தில் அவங்க அல்லாட்டம் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் அல்லாஹ்வை பற்றி தெரிந்திருந்தார்கள். ஆனால் பிரச்சனை ஏன் வந்தது? லா இலாஹா இல்லல்லாஹ் என்று நபியவங்க சொன்ன உடனே அல்லாஹ் தான் படைப்பாளன் என்று சொல்லி இருந்தால் பிரச்சனை வந்திருக்காது. லா இலாஹா இல்லல்லாஹ்வினுடைய அர்த்தம் வணங்குறதுக்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான் என்று சொன்னவுடன் தான் அந்த மக்கள் எதிர்த்தார்கள், நாங்கள் அல்லாவை மட்டும் வணங்க மாட்டோம், எல்லா தெய்வங்களோடையும் சேர்த்துக்கிட்டு தான் அல்லாவை வணங்குவோம், நீங்க மட்டும் வந்துறீங்க அந்த மட்டும் சரி வராது, இணைத்து கொண்டுதான் நாங்கள் வருவோம் என்று அவர்கள் சொன்னார்கள். இதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். லா இலாஹா இல்லல்லாஹ் அதை அழுத்தமாக சொன்னதன் காரணமாகத்தான் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடுமையாக எதிர்த்தார்கள். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வை இந்த அளவுக்கு தெளிவா நீங்க புரிஞ்சு வச்சிருக்கீங்களே, அல்லாஹ் தான் படைக்கிறவன் சொல்லி இருக்கிறீர்கள், பாதுகாக்கிறவன் சொல்லி இருக்கிறீர்கள், அப்படி என்றால் ஏன் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க மாட்டீர்கள் என்று சொன்ன உடனே அவங்க ரெண்டு காரணம் சொன்னாங்க. என்ன காரணம் சொன்னார்கள்? அவைகள் எம்மை இந்த தெய்வங்கள் அல்லாஹ்விடம் நெருக்கத்தை ஏற்படுத்தி தரும். இது ஒரு காரணம். என்ன செய்யுமாம், இந்த தெய்வங்களை வணங்குறது, இது வணங்குறது எங்களுடைய நோக்கம், இது கடவுள் என்பதற்காக மாத்திரமல்ல, இவங்க அல்லாஹ்விடம் நெருக்கத்தை ஏற்படுத்தி தருவார்கள். இன்னொரு காரணம் என்ன? இன்னொரு காரணம், இவர்கள் அல்லாஹ்விடம் சிபாரிசு செய்வார்கள், அதுக்காகத்தான் நாங்க இவங்களை வணங்குறோம் என்று ரெண்டு காரணத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே யூனுஸ் அத்தியாயத்திலேயும் அதே போல ஜுமர் அத்தியாயத்திலையும் இரண்டு காரணங்களையும் சொல்லி இருக்கிறார். இந்த ரெண்டுக்கும் தான் தெய்வங்களை வணங்குகிறார்கள். ஆகவே மதிப்புக்குரியவர்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் என்பது அல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் மாத்திரம்தான் என்று சொல்லக்கூடிய களிமாவாகும், படைப்பாளன் அல்லாஹ் மாத்திரம்தான் என்று சொல்லக்கூடிய களிமா அல்ல. அது உள்ளார்ந்த அர்த்தமாகத்தான் எடுக்கலாமே தவிர வெளிப்படையிலே பழிச்சென சொல்லக்கூடிய அர்த்தமாக அதை எடுக்க முடியாது என்பதில் மிக தெளிவாக நாம் இருக்க வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல் குர்ஆனை நாம் புரட்டி பார்த்தால் அல்லாஹு தஆலா பொதுவான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அல் அம்பியா அத்தியாயத்தில் 25வது வசனம், இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது மொத்தத்தில் இறை தூதர்களின் வருகை நோக்கத்தை பத்தி அல்லாஹ் சொன்னது. அல் அம்பியா அத்தியாயத்தின் 24வது வசனம் என்ன சொல்கிறது? وَمَا أَرْسَلْنَا مِنْ قَبْلِكَ مِنْ رَسُولٍ إِلَّا نُوحِي إِلَيْهِ أَنَّهُ لَا إِلَٰهَ إِلَّا أَنَا فَاعْبُدُونَ. தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, நபியே உங்களுக்கு முன்னால் நாம் எந்த தூதரை அனுப்பினாலும், எந்த தூதரை, யாரும் விதிவிலக்கு இல்லை, எந்த தூதரை அனுப்பினாலும் அந்த தூதருக்கு நாம் இறை செய்தியாக சொல்வதெல்லாம் என்ன சொல்வதாம்? மக்களை எல்லாம் தொலை வைங்க, விபச்சாரத்தை நெருங்க வேண்டாம் என்று சொல்லுங்க, வட்டியில் ஈடுபட வேண்டாம் என்று சொல்லுங்க. இதைத்தான் நாம் எல்லா இறை தூதர்களுக்கும் முதன் முதலாக இறை தூதராக அனுப்புகிற நேரத்தில் சொன்னோம் என்று சொல்லியிருக்கிறானா? என்ன கட்டளை? இறை தூதர்கள் எல்லோருக்கும் முதலாவது கட்டளை என்ன? எதை அவர்கள் சொல்ல வேண்டும்? இந்த கலிமாவை தான் சொல்ல வேண்டும். இது நபி அவங்க மாத்திரமல்ல, எல்லாரும். எப்படி அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறான், நாம் அவருக்கு எல்லா இறை தூதருக்கும் வஹி அறிவிப்பது, இறை செய்தி சொல்வதெல்லாம் அன்னஹு, என்ன விஷயம் என்ன? லா இலாஹா இல்லா அன, என்னை தவிர வணங்குறதுக்கு தகுதியானவன் யாரும் இல்லை என்றுதான் எல்லா இறை தூதர்களுக்கும் நாம் சொல்வது. முதலாவது கட்டளை அதுதான். அதுக்கு பிறகுதான் அது கூடாது, இது கூடாது, இது தடுக்கப்பட்டது, அதெல்லாம் இரண்டாம் அம்சம். முதலாவது என்னவாம்? லா இலாஹ இல்லல்லாஹ். இதைத்தான் நாம் சொன்னோம். சரி, இப்ப சொல்லலாம் லா இலாஹ இல்லல்லாஹ்ன்றதான் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், நான் தான் இறைவன் என்று அந்த அர்த்தத்திலையும் அந்த கலிமாவை சொல்லியிருக்கலாம் தானே, அல்லாஹ் தான் படைப்பாளன் என்று மக்களுக்கு போதியுங்கள் என்றும் சொல்லியிருக்கலாம் தானே என்று பலர் விவாதிக்கலாம். யார் விவாதிப்பார்கள்? குர்ஆனில் தெளிவில்லாதவர்கள், தௌஹீதை குர்ஆன் வசனங்களின் ஊடாக விளங்காதவர்கள், தௌஹீதை ஹதீதின் ஊடாக விளங்காதவர்கள், கலிமாவை குர்ஆனின் ஒளியில் புரியாதவர்கள், ஆழமாக தௌஹீத் வசனங்களை குர்ஆனிலே பார்க்காதவர்கள் அந்தந்த ஷிர்க்குடைய அம்சங்களுக்கு அங்கீகாரம் தருவதற்காக மறுப்பார்கள். ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால், இந்த கலிமாவை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டு அதுக்கு பிறகு இந்த கலிமாவின் அர்த்தத்தை சொல்லியிருக்கிறான். மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனிலே குர்ஆனை பார்த்து தௌஹீதை கலிமாவை புரியவில்லை என்றால் உண்மையிலேயே அல்லாஹ்வினுடைய தௌஃபீக் அவருக்கு இல்லை என்பதுதான் அர்த்தம். அவ்வளவு தெளிவாக இருக்கிறது, சிரமப்பட தேவையில்லை. அவ்வளவு விவரமாக அல்லாஹு தஆலா லா இலாஹ இல்லல்லாஹ்வையும் அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லியிருக்கிறான். இந்த இடத்துல பாருங்க, எல்லா இறை தூதர்களுக்கும் என்ன சொன்னையாம், லா இலாஹ இல்லல்லாஹ் என்றுதான் அல்லாஹ் சொன்னதாம். ஒரு கேள்வி வரும், அப்படின்னு அர்த்தம் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் யா அல்லாஹ் அதனுடைய அர்த்தம் என்ன? நாங்க அதை சொன்னா என்ன செய்யணும்? அடுத்த கட்டமா என்ன அமுல்ல வரணும்? அது அல்லாஹு தஆலா லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கிறான். எப்படி சொல்லியிருக்கிறான்? ஃபஅபுதூன், ஆகவே லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னீர்களே, ஆகவே நீங்க என்ன செய்யணும்? ஃபஅபுதூன், என்னையே வணங்க வேண்டும். தெளிவாயிச்சு. இதுக்கு பிறகு எந்த ஒரு கிதாபும் புரட்டுத்தவில்லை. குர்ஆனில் லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டான், லா இலாஹ இல்லல்லாஹ் நீங்க சொன்னா என்ன செய்யணும்? என்னை மாத்திரம் வணங்க வேண்டும். இந்த வசனங்கள் நம்ம எல்லாருடைய உள்ளத்திலையும் தெளிவாக இருக்கும். இந்த கலிமாவுக்கு அர்த்தம் எல்லாம் பெரிசா அரட்டுத்தவர், பெரிய மகான்களை கொண்டு வந்து மேடை போட்டு பேச தேவையில்லை, மக்களை குழப்ப தேவையில்லை. குர்ஆனில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, கலிமாவுக்கு என்ன அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு? இதை விட ஏனென்றால் காத்தாங்குடியில எல்லாருக்கும் தெரியும், அத்துவைதம் பேசுற ஒரு ஆள் இருக்கார், அவரு என்ன அர்த்தம் சொல்லுவாரு? அத்துவைதிகள்கிட்ட தௌஹீத் என்றால் என்ன? அவங்கள்ட்ட தௌஹீத் இருக்கிறது. அவரு சொல்லுவாரு, நாம லா இலாஹ, இலாஹு எதுவும் கிடையாது. இலாஹ் என்றால் அர்த்தம் என்ன? வணங்குவதற்கு தகுதியானவன் யாரும் இல்லை என்று நான் சொல்றோம். குர்ஆன் சொல்லுது, மொழியியலாளர்கள் சொல்கிறார்கள் இலாஹ் என்றால் வணக்கத்துக்குரியவன் என்கிற அர்த்தம். அவர் சொல்றாரு, இலாஹ் என்றால் எதுவும் என்கிற அர்த்தம். அப்பதான் அந்த அத்துவைதத்துக்கு அதை கொண்டு போகலாம் கலிமாவை. அப்ப லா இலாஹ, எதுவும் இல்லை, ஒன்றும் இல்லை, இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர ஒன்றும் இல்லை. அப்ப முடியும், எல்லாம் அவன் தான். பேசா போயிடுச்சு. அவர்கிட்ட இலாஹுக்கு என்ன அர்த்தம்? எதுவும், ஒன்றும். சரி, எங்க இருந்து எடுத்தீங்க நீங்க? அரபி இல்ல. அப்ப அரபு மொழியியலாளர்கள் இலாஹுக்கு ஒன்றும் என்கிற அர்த்தத்தை சொல்லி இருக்கிறார்களா? ஒன்றும் மொழியியலாளர்கள் சொல்லணும். அப்படி மொழியியலாளர்கள் அடிச்சு சொல்றாங்க வணக்கத்துக்குரியவர்கிற அர்த்தம் தான். இன்னும் அதுக்கு ஆழமான அர்த்தம் இருக்கிற ஆதரத்தில் சொல்லல, இலாஹுக்கு இன்னும் மேல ஆழமான அர்த்தங்கள் இருக்கிறது. மொத்தத்திலே வணக்கத்துக்குரியவன், இந்த வணக்கத்துக்குரியவன் என்பதை வலுப்படுத்தக்கூடிய இன்னும் அர்த்தங்கள் அதுக்கு இருக்கின்றன. சரி, எங்க இருந்து எடுத்தீங்க? குர்ஆன். குர்ஆனுக்கு எங்க போற? மொழியிலேயே அர்த்தம் இல்லை என்றால் பிறகு எப்படி குர்ஆன்ல அர்த்தம் வரும்? அதுக்கு ஒன்றும் என்கிற அர்த்தம் இலாஹுக்கு வராது. அப்ப என்ன அங்க நடக்கிறது என்றால், அந்த மக்களை தமது கொள்கைக்காக, மக்களை வழிகெடுப்பதற்காக, வச்சுக்கிறதுக்காக சொல்ற, எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்வது தானே. பொதுமக்களுக்கு அரபு மொழி தெரியாது, ஆகவே மிக தெளிவாக இருக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு குர்ஆனின் ஒளியில் அர்த்தம் என்ன? குர்ஆன் என்ன சொல்கிறது? லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் அடுத்ததாக குர்ஆன் வசனம் என்ன சொல்கிறது? ஃபஅபுதூன், என்னையே வணங்குங்கள். ஆலே இம்ரான் அத்தியாயம், ஆலே இம்ரான் அத்தியாயத்தில் பார்த்தோம் என்றால் அல்லாஹ்வுதா அழகா சொல்றான் கலிமாவுக்கு அர்த்தம் என்ன, மிக அழகாக தெளிவாக குல் நபியே நீங்கள் சொல்லுங்க, யா அஹ்லல் கிதாப் வேதக்காரர்களே, அப்ப இது குறிப்பாக வேதக்காரர்களுக்கு அழைப்பு கொடுக்க சொல்றான் அல்லாஹ்வின் தூதர் அவர்களை, யா அஹ்லல் கிதாப் வேதக்காரர்களே தாரோ இதோ வாருங்கள் அழும்பலை நான் அழைக்கிறேன், இலா கலிமத்தின் ஒரு கலிமாவின் பக்கம், நான் ஒரு கலிமாவுக்கு உங்களை அழைக்கிறேன் வாருங்கள், சவாஇன் பைனனா வபைனகும் எங்களுக்கும் உங்களுக்கும் மத்தியிலே அது சமமான சரியான நீதியான கலிமா. சரி, என்ன கலிமா அது, என்ன அர்த்தத்தை அந்த கலிமா சொல்லும், என்ன கொள்கையை சொல்லும், எல்லா அவனையும் அந்த கலிமாவை சொல்லுமா, அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லைங்கிற கலிமாவை அர்த்தத்தை சொல்லுமா, இல்ல படைப்பாளன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லைங்கிற அர்த்தத்தை சொல்லுமா, என்ன கலிமா அது, கலிமா கலிமா என்று சொல்கிறீர்களே அது என்ன அர்த்தத்தை சொல்லும், அல்லாஹு தஆலா அதுக்கு பின்னால் மிக அழகாக சொல்லியிருக்கிறான், அது என்ன கலிமா என்றால் அல்லா நஅபுத இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நாம் வணங்குவதில்லை, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நாம் வழிபடுவதில்லை, அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் வணக்கத்தை செலுத்துவதில்லை, இந்த அர்த்தத்தை சொல்லக்கூடிய கலிமாவின் பக்கம் உங்களை அழைக்கிறேன். தெளிவான இதற்கு பின்னால யாருக்கும் எங்கேயும் போக தவிர கலிமாக்கு அர்த்தம் என்ன, குர்ஆன் குர்ஆனுக்கு விரிவுரை வழங்கியிருக்கிறது, தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயம் இருக்கிறது மதிப்புக்குரியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்றாங்க, மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ், யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை ஏற்றுக்கொண்டு மொழிந்தால், சரி அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டார், அர்த்தம் என்ன, அதனுடைய பிறவி பலிப்பு என்ன, அடுத்து அவர்கிட்ட மறவண்டிய மாற்றம் என்ன, எல்லாம் அவனை என்ற அவர் நம்போடுமா, நம்மளை படைச்சவன் நல்லா தான் அவர் நம்போடுமா, அந்த அர்த்தம் என்ன, வெளிப்பாடு என்ன, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டால் அவரிடம் என்ன மாற்றம் வரணும், அது அல்லாஹ்வின் தூதர் அடுத்ததா சொல்றான், வக்கஃபர பிமா யுஅபது மின் துனில்லாஹ், யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ் அல்லாமல் அல்லாஹ் தவிர வணங்கப்படுகின்ற மற்ற எல்லாத்தையும் வெறுத்து நிராகரித்தால் அல்லாஹு தஆலா அவரை சொர்க்கத்தில் நுழைவிட்டு விடுவான். அவர் என்ன செய்யணும், லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னால் அல்லாஹ் அல்லாம வணங்கப்படுற எல்லாத்தையும் வணங்கப்படும் எல்லாவற்றையும் அவர் விட்டு ஒதுங்கிறோம் வருத்துறோனும் விட்டுட்டு வரணும், அதுதான் அவருடைய கலிமாவின் அர்த்தமாகும் என்பதை மிக தெள்ள தெளிவாக இந்த ஹதீஸில் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கலிமாவுக்கு விளக்கம் சொல்லுவது போன்று நமக்கு சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். அதே போல மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ஹூத் அத்தியாயத்தின் ஐந்தாவது வசனத்திலே இன்னொரு அழகான அர்த்தத்தை சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை சொல்லியிருக்கிறார். நாம் ஏற்கனவே சொன்னோம் எல்லா இறை தூதர்களுக்கும் அல்லாஹு தஆலா வஹி அறிவித்தது லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதுதான் முதலாவது அம்சம். இந்த வசனத்தில் அதனுடைய அர்த்தம் எப்படி அர்த்தம், வலக்கத் பஅத்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன், எல்லா உம்மத்துக்கும் சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு இறை தூதரை நாம் அனுப்பினோம். சரி, என்னத்துக்கு அனுப்பினே அல்லாஹ், என்ன வேலை செய்யணும், அங்க போய் எதை மக்களுக்கு சொல்லணும், ஏற்கனவே வசனத்தில் சொன்ன அவங்களுக்கு நாம் சொன்னதெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த இடத்துல அல்லாஹ் அப்படி சொல்லல, அங்க லா இலாஹா இல்லல்லாஹ்னு தான் நாம் சொன்னோம். இங்கே அதனுடைய விவரத்தை சொல்லி இருக்கிறான். என்ன தெரியுமா? அனே அபுதுல்லாஹ், அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குங்கள் என்ற நோக்கத்திற்காகத்தான் எல்லா இறை தூதர்களையும் நாம் அனுப்பினோம். அல்லாஹ் அன்றி வணங்கப்படுற மற்ற எல்லாவற்றையும் நிராகரித்து விடுங்கள். ஆகவே மதிப்புக்குரியவர்களே, இவ்வளவு வசனங்களும் நமக்கு மிக தெள்ள தெளிவாக சொல்லக்கூடிய அர்த்தம் என்னவென்றால், லா இலாஹா இல்லல்லாஹ் என்றால் வணங்குறதுக்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான், மற்ற யாரையும் வணங்கப்படாது. இதுதான் இந்த லா இலாஹா இல்லல்லாஹ்வின் அர்த்தம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுல தெளிவாரிக்கும். அடுத்ததாக இன்னொரு விஷயம் இருக்கிறது. இன்னொரு 5 நிமிடத்துக்குள்ள வணங்குறதுக்கு தகுதியானவன் அல்லாஹ் என்று நாம் சொல்லியிருக்கிறோம். வணக்கம் என்றால் என்ன? அது நிறைய மக்களுக்கு தெரியல. அப்பதானே எல்லா வணக்கத்தையும் அல்லாஹ்வுக்கும் மட்டும் அவன் செய்வான். அல்லாஹ்தான் வணங்க தகுதியானவன் என்றால் வணக்கம் எல்லாத்தையும் அல்லாஹ்வுக்கும் மட்டும்தான் செலுத்த வேண்டும். சரி, வணக்கம் என்றா என்ன? அதுல பிரச்சனை, குழப்பம், தெரியல. ஆகவேதான் நிறைய மக்கள் லா இலாஹா இல்லல்லாஹ்வை சொன்னாலும் சில வணக்கங்களை கொண்டு போய் அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு கொடுத்துறாங்க, செலுத்திடுறாங்க, நிறைவேற்றிடுறாங்க. தெரியல, நம்ம லா இலாஹா இல்லல்லாஹ்வை உடைக்கிறோம், சிதைக்கிறோம், அழிக்கிறோம். தெரியல. ஏன்? வணக்கம் என்றா என்னன்னு தெரியல அவங்களுக்கு, இல்லாட்டி அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க. இப்ப மதிப்புக்குரியவர்களே, வணக்கம் என்றால் அது ஒரு விரிந்த வட்டம், ஏராளமான விஷயம் அதுக்குள்ள வந்துடும். வணக்கம் என்பது தொழுகுற மட்டுமல்ல, அதுல ரொம்ப வழிபடுற விஷயம், மக்கள் கால் சருகி போற ஒரு அம்சம் என்னவென்றால் அத்துஆ. வணக்கத்தில மிக பிரதானமானது பிரார்த்தனை, உதவி தேடுதல், கஷ்டத்தின் போது அழைத்தல், கூப்பிடுதல், இரட்சிக்க தேடுதல். இந்த விஷயங்கள்ல மக்கள் சில நேரம், அது ஒரு வார்த்தையில வரக்கூடிய விஷயம், அது வணக்கம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? நுஃமான் இப்னு பஷீர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, அத்துஆ ஹுவல் இபாதா, துவா தான் வணக்கம் என்றார். வணக்கம் என்றாலே துவா தான், துவாவுக்குள்ளதான் எல்லா வணக்கம் இருக்கிறதுங்கிறாங்க. இதுல ஆச்சரியம் என்னவென்றால், குர்ஆன்ல லா இலாஹா இல்லல்லாஹ்வுக்கு அர்த்தம் சொல்லக்கூடிய இடங்கள் அல்லாஹு தஆலா வணக்கம் என்று சொல்லாம துஆ என்றே சொல்லி இருக்கிறான். எந்த அளவுக்கு என்றால், சூரத்துல் கஸஸ்ல கடைசி வசனம் அல்ல அதுக்கு முந்தின வசனம், நபி அவங்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலா தத்உ மா அல்லாஹி இலாஹன் ஆஹர். நபியே, அல்லாவுடன் இன்னொரு வணக்கத்துக்குரிய நாயனை அல்லாவுடன் சேர்த்து அவனையும் பிரார்த்திக்க வேண்டாம், கூப்பிட வேண்டாம், அழைக்க வேண்டாம். அல்லாவுடன் மாத்திரம்தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும், கூப்பிட வேண்டும், அழைக்க வேண்டும். ஏன்? அது வணக்கம், துஆ வணக்கம். அல்லாஹ்விடம் மாத்திரம்தான் நாம் கேட்க வேண்டும். எனவேதான் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், வலா தஅபுது மஅ அல்லாஹி இலாஹன் ஆஹர், அல்லாஹ்வுடன் சேர்த்து வேறு எந்த இறைவனையும் நபியை நீங்கள் அழைக்க வேண்டாம், பிரார்த்திக்க வேண்டாம். ஏன் தெரியுமா? அடுத்தது என்ன வருகிறது? லா இலாஹா இல்லஹு. ஏனென்றால் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. ஏன் மத்தாக்களை கூப்பிடவானா அழைக்கவானா என்று போட்டு ஏன் அல்லாஹ் தஆலா லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லணும்? அடுத்ததாக, லா இலாஹா இல்லல்லாஹ்வை நீ சொன்னால், முறையாக சொல்லியிருந்தால், அர்த்தம் புரிந்து சொல்லியிருந்தால், வேறு யாரிடமும் நீ பிரார்த்தனை செய்ய மாட்டாய், வேறு யாரிடமும் துவா கேட்க மாட்டாய், வேறு யாரிடமும் உதவி தேட மாட்டாய். ஆகவேதான் உன்னுடைய லா இலாஹா இல்லல்லாஹ்வை சரியாக புரிந்து கொள் என்பதற்காக அல்லாஹு தஆலா அடுத்ததாகவே லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். ஆகவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் சில செய்திகள் இந்த லா இலாஹா இல்லல்லாஹ்வுடன் அதனுடைய அர்த்தத்துடன் சார்ந்த விஷயங்கள் இருந்தாலும் கூட நேரத்தை கவனத்தில் கொண்டு நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன். ஆகவே எல்லாமல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு அவர்களுடைய ஈமானின் ஆணிவேரான இந்த லா இலாஹ இல்லல்லாஹை முறையாக அறிந்து அதை தமது வாழ்க்கையிலே இறுதி மூச்சு வரைக்கும் பாதுகாக்கக்கூடிய தௌபீக்கையும் மனப்பக்குவத்தையும் நம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா தந்தருள்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين.